السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله الله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அன்பர்களே, தாய்மார்களே, ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவரின் பெருங்கருணையினால் குர்ஆன் ஹதீஸ் ஒளியில சில செய்திகளை தெரிந்து அதன்படி அமல் புரிவதற்காக அந்த உயரிய உள்ளத்தோடு எண்ணத்தோடு நாமெல்லாம் இறை இல்லத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய எண்ணத்திற்கு மேலான நற்கூலிகளை வழங்கட்டுமாக என பிரார்த்தித்து, எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பின் கீழ் சிறிய ஒரு உரையை நிகழ்த்துவதற்காக இந்த அமர்வை நான் உங்களுடைய சார்பாக, நீங்களெல்லாம் இந்த செய்திகளெல்லாம் கேட்டு நமது வாழ்க்கையில் இம்மையிலேயும் மறுமையிலேயும் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தை உறுதியாக ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சோதனையின்றி சொர்க்கம் இல்லை. எனக்கு முன் பேசிய உங்களுடைய ஷேக் நூஹ் அல்தாஃபி அவர்கள் நரகத்தை பற்றியும் நரகத்தினுடைய வேதனைகள், அதனுடைய கொடுமையான சோதனைகளை உங்களுக்கு விலாவரியாக எடுத்து கூறி அதிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை எடுத்து வைத்தார்கள். நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைத்தாலே சொர்க்கம்தான், அது சந்தேகமே கிடையாது. சோதனை என்பது நரகத்தினுடைய வேதனைத்தான் சோதனை என்று நாமெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொர்க்கத்தை சொல்வதாக இருந்தால் ஆரம்பமாக நரகத்தை கூறிக்கொண்டு அதற்கு அடுத்தாற்போல்தான் சொர்க்கத்தை சொல்வார். இந்த நிகழ்ச்சியும் அவ்வாறே அமைந்திருக்கின்றது. நரகத்தை பற்றி ஆரம்பமாக அவர்கள் உரையாற்றினார்கள். அடுத்து சொர்க்கத்தை பற்றி உரையாற்ற நான் உங்கள் முன் நின்று கொண்டிருக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, மனித சமுதாயம் உலகிலே படைக்கப்பட்டு நமது உலக வாழ்க்கையில ஒவ்வொரு மோமினும் முஸ்லிம்களும் அவர்களுடைய எய்ம், அவர்களுடைய குறிக்கோள் அனைத்துமே மறுமையினுடைய வெற்றி, சொர்க்கமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில் யாருக்கு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அந்த சொர்க்கம் நல்லவர்களுக்கு சொர்க்கம் என்றும் தீயவர்களுக்கு நரகம் என்றும் நாம் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். சொர்க்கமும் நரகமும் இங்கு இந்த உலக வாழ்க்கையில யாரும் அனுபவிக்க முடியாது. அந்த சொர்க்கத்தையும் நரகத்தையும் இவ்விரண்டுமே மறுமையிலே அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா கூலியாகவும் தண்டனையாகவும் தான் அதனை விதித்திருக்கின்றான். அந்த சொர்க்கம் அது அதனை பற்றி முதல் முதலாக நமது ஈமானிலே அது ஒரு பங்கம், அதில் ஒரு பகுதி என்று நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும், ஒரு அங்கமாக இருக்கிறார். ஈமானுடைய பகுதிகளை நாம் சொல்கின்ற போது ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருஸுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ர் கைரிஹி வ ஷர்ரிஹி மின் அல்லாஹ் தஆலா. இந்த ஆறு விஷயங்களை கொண்டு நாம் ஈமான் கொண்டிருக்கின்றோம். இந்த ஆறு விஷயங்கள் ஈமானுடைய கடமையாக இருக்கிறது. இஸ்லாத்தினுடைய கடமைகள் ஐந்து என்று நாம் அறிந்திருக்கின்றோமே சிறு பிராயத்திலிருந்து. ஈமானுடைய கடமைகள் ஆறு என்பதனை அதனையும் நாம் படித்திருக்கின்றோம். இந்த ஈமானுடைய ஆறு பகுதிகளில சொர்க்கம் என்கின்ற ஒரு வார்த்தை வந்திருக்கிறதா என்றால் இல்லை. சொர்க்கம் என்பது ஈமானுடைய ஒரு அங்கம், ஈமானுடைய ஒரு பகுதி. கட்டாயம் அதனை விசுவாசித்துக் கொண்டிருக்க வேண்டும். அந்த ஈமானுடைய ஆறு பகுதிகளிலே ஐந்தாவது விஷயமாக வல்யோமில் ஆஹரி என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா மொத்தமாக சொல்லிவிட்டான். மறுமையை பற்றி உண்டான ஈமான் என்று. மறுமை என்பது எதிலிருந்து ஆரம்பமாகிறது? நம்முடைய மரணத்திலிருந்து. இறுதியாக அந்த மறுமையினுடைய நம்பிக்கைகள் ஏராளம் இருக்கின்றது. ஒன்றல்ல இரண்டல்ல பலதரப்பட்ட படித்தரங்கள் இருக்கிறது. அந்த மறுமையினுடைய இறுதியான கடைசி கட்டம் சொர்க்கம், அதுதான் மறுமை. மறுமையினுடைய ஆரம்பத்தை நாம் நம்பக்கூடிய நாம் கடைசியாக செல்லக்கூடிய அந்த சொர்க்கம், நாம் எல்லாம் நுழையக்கூடிய அந்த பாக்கியத்தை, அந்த தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு நல்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு ஒவ்வொரு மோமினும் அதனை விசுவாசிக்கின்றான். அந்த சொர்க்கம் என்கிறது சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சொர்க்கம் இப்போது இல்லை, அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா எல்லாவற்றையும் அழித்து விட்டு அதற்கு பிறகு சொர்க்கத்தை உருவாக்குவான், இன்று இருப்பது அல்ல என்று எண்ணுகின்றார்கள். உண்மையிலேயே சொர்க்கத்தை ஈமான் கொள்ளக்கூடிய நாம் ஒரு சிலருடைய கருத்துகளுக்கு சொர்க்கம் படைக்கப்படவில்லை என்கின்ற அந்த கருத்துக்கு மாற்றமாக அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா சொர்க்கத்தை எப்போதோ படைத்து விட்டான் என்பதனையும் நாம் நம்ப வேண்டும். ஏனென்றால் மரியாதைக்குரிய ஷேக் அவர்கள் இறுதியாக சொல்கின்ற ஒரு வார்த்தை, நீங்கள் நரக நெருப்பை பயந்து கொள்ளுங்கள், அது நிராகரிப்பாளருக்கு தயார்படுத்தி வைத்திருக்கிறது என்று அவர்கள் ஓதினார்கள். மூன்றாவது அத்தியாயத்தில் 131 வசனத்தில் அது வருகிறது. அந்த நரகத்தை பற்றி சொல்லிய பிறகு அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா சொர்க்கத்தை சொல்கின்ற அந்த வார்த்தையில உஇத்தத் லில் முத்தகீன், தக்வா உடையவர்களுக்கு, இறையச்சம் உடையவர்களுக்கு அந்த சொர்க்கத்தை நான் தயார்படுத்தி வைத்திருக்கின்றேன் என அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா சொல்கின்றார். சொர்க்கம் தயாராக இருக்கிறது, இப்போதும் இருக்கிறது. இன்னும் சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணம் சென்றார்களே, அந்த பயணத்தை பற்றி உண்டான ஒரு நிகழ்ச்சியை சூரத்து நஜ்ம் என்கின்ற அத்தியாயத்தினுடைய 14-15 வசனத்திலே அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கின்றார்கள், எதுவரை ஜிப்ரயீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்றார்கள் எல்லோருக்கும் தெரியும். எதுவரை சென்றார்கள்? சித்ரத்துல் முன்தஹா. இந்த சித்ரத்துல் முன்தஹா, சித்ரத்துல் முன்தஹா என்கின்ற இறுதியாக இருக்கக்கூடிய அந்த இளந்த மரம், அதுவரை ஜிப்ரயீல் அழைத்து சென்றார்கள். அதற்கு பிறகு என்னால் செல்ல இயலாது என்று ஜிப்ரயீல் அவர் ஒதுங்கிவிட்டார். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரகாப கௌஸைன வ அத்னா என்கின்ற இறைவனுடைய சன்னிதானத்திற்கு அவர்கள் சென்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த சித்ரத்துல் முன்தஹா இருக்கிறதே, அது இந்தஹா ஜன்னதுல் மவா. அந்த சித்ரத்துல் முன்தஹா மவுவா என்கின்ற சொர்க்கத்திலே இருக்கிறார். அப்படியானால் சொர்க்கம் இன்றளவும் இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறது. நபி அவர்கள் மேராஜிற்கு சென்ற சமயம் அந்த சொர்க்கம் இருந்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் இந்த வசனத்தினுடைய ஆதாரமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் சொர்க்கம் படைக்கப்படவில்லை என்கின்ற வாதம் நமக்கு அவசியமே கிடையாது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, யார் கூறட்டும், குர்ஆன் நமக்கு சொன்னால், நபிமொழி கூறினால், இதனை அப்படியே முழுமையாக நாம் எவ்வித சிந்தனையின்றி ஆய்வின்றி அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையான மோமின்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அந்த சொர்க்கத்தை பற்றி இன்னும் சொல்வதாக இருந்தால், அது நிரந்தரமானது, நித்தியமானது, அழிவில்லாது என்பதனை திருமறை குர்ஆன் மூலமாக நாம் பார்க்க முடிகின்றது. குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொர்க்கத்தை சொல்கின்ற போது, காலிதீன ஃபீஹா அபதா, அந்த சொர்க்கத்திலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்பதாக கூறுகின்றான். சூரத்து தௌபா என்கின்ற 9வது அத்தியாயத்தில் 100வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வஸ்ஸாபிகூன அல்அவ்வலூன மினல் முஹாஜிரீன் வல் அன்சாரி வல்லதீன தபஊம் பிஹ்சானின் ரலியல்லாஹு அன்ஹும் வரலூ அன்ஹு என்கின்ற இந்த வசனத்தினுடைய இறுதியிலே, அவர்களெல்லாம் சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் என முஹாஜிரீன்களில் ஹிஜ்ரத் செய்தவர்கள் முன்னோர்கள், முந்தியவர்கள், அதே போன்று அன்சாரி தோழர்கள், இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள், அந்த நல்லடியார்கள் சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள் என ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இது மட்டுமல்லாமல் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், யுனாதி முனாதீன், அழைப்பவர்கள் அந்த மலக்குகள் மக்களை அழைப்பார்கள். எப்படி அழைப்பார்கள் தெரியுமா? யா அஹலல் ஜன்னா, சொர்க்கவாசிகளே, சொர்க்கத்திற்கு உரியவர்களே, இன்னலக்கும் உங்களுக்கெல்லாம் இருக்கிறது, சொர்க்கத்தில் இருக்கிறது, அன்தஸ்ஹு, நீங்கள் ஆரோக்கியமாகவே இருந்து கொண்டிருப்பீர்கள். சுபஹானல்லாஹ், பாருங்க, இந்த உலக வாழ்க்கையில நாமெல்லாம் இப்போ ஒரு 40 வயது அப்படின்னு சொல்றதை விட இப்போ ஒரு சில 30 வருஷம் 35 வருஷத்திலேயே அவரவர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு மெடிக்கலாகவே அலைந்து கொண்டு இருக்கிறோம். சர்க்கரைக்கு ஒண்ணு, கொலஸ்ட்ராலுக்கு ஒண்ணு, இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாத்திரை அலைந்து கொண்டு இருக்கின்றோமே. ஆனால் சொர்க்கவாசியாக இருக்கக்கூடியவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்களை நிரந்தரமான ஆரோக்கியமாக வைக்கின்றான். இதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அன்தஸ்ஹு ஃபலா தஸ்கமு, ஒருபோதும் உங்களுக்கு நோய் ஏற்படாது. அந்த சிப்பு, நீங்கள் வாலிபவர்களாக, இளைஞர்களாக அப்படியே இருப்பீர்கள். ஒருபோதும் வயோதிகம் சொர்க்கத்திலே ஏற்படவே செய்யாது. இதனை பற்றி உண்டான ஒரு விரிவான ஒரு ஹதீஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு மூதாட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் சொர்க்கத்திலே இருப்பேனா, சொர்க்கத்திற்கு செல்வேனா என்று கேட்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலேடியாக சொன்னார்களே, மூதாட்டிகள் எல்லாம் நம்முடைய பாசையில் சொல்றதா இருந்தா கிழவிகள் சொர்க்கத்திலே நுழைய மாட்டார்கள் என்று சொன்னார்கள் இல்லையா? அப்ப அந்த வயதான மூதாட்டிற்கு ரொம்ப மன வருத்தம், ஏன் சொன்னது ரசூலுல்லாஹ். உடனே கவலையோடு திரும்புகின்ற அந்த பெண்ணை, அந்த மூதாட்டியை அழைத்து, சொர்க்கத்தில் நுழைவதாக இருந்தால் வயோதிகர்களாக நுழைய மாட்டார்கள், நீங்களெல்லாம் வாலிப பெண்களாக நுழைவீர்கள் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த மாதிரி நீங்கள் ஒரு இளைஞியாக செல்வீர்கள் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அங்கே யாருக்குமே வயோதிகம் ஏற்படாது. இவைகளை விட குலோசப்பா சொல்றதா இருந்தா, அன்தஹியு, நீங்கள் நிரந்தர ஜீவியாக இருப்பீர்கள், ஃபலா தமூது அபதா, சொர்க்கத்தில் நீங்கள் சென்று விட்டீர்கள் என்றால் நீங்கள் அங்கே நிரந்தரமாக உயிரோடு இருப்பீர்கள், ஒருபோதும் மரணம் ஏற்படாது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை நாம் பார்க்கின்றோம். இது முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சொர்க்கம், அதனை பற்றி ஈமான் கொள்வது கட்டாய கடமையாக இருக்கிறது. அந்த 6 ஈமானுடைய பகுதியை நம்ம சொன்னமே, இதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள், யார் சொர்க்கத்தை விசுவாசித்து அதனை பற்றி சாட்சி சொல்கின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கம், சுப்ஹானல்லாஹ் பாருங்க, அன் தஷஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூலுஹு வ அன்ன ஈஸா அப்துல்லாஹி வ ரசூலுஹு வ கலிமத்துஹு அல்காஹா இலா மர்யம வ ரூஹும் மின்ஹு அல் ஜன்னத்து ஹக்குன் வ அன்னாரு ஹக்குன். தூதர், அவனுடைய அடிமை, அவர் அல்லாஹ்வுடைய கலிமா, அல்லாஹ்வுடைய வார்த்தை, அந்த வார்த்தையை ரப்புல் ஆலமீன் மரியமனுடைய வயிற்றிலே ஊதினான் என்று கூறிவிட்டு, வல் ஜன்னத்து ஹக்குன், சொர்க்கம் என்பது சத்தியமானது உண்மையானது, ஒன்னாறு ஹக்குன் இப்படி சொன்னவர்கள், அதுஹலஹுல்லாஹு அல் ஜன்னத்து அலாமா கான மின் அமலின் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர்களே அப்படியே அவர்கள் என்ன அமல் செய்கின்றார்களோ, இந்த சாட்சியோடு இருக்கக்கூடியவர்கள், சொர்க்கத்தை நம்பக்கூடியவர்கள், சொர்க்கத்தை விசுவாசிக்கக்கூடியவர்கள் எந்த அமலை புரிகின்றார்களோ அந்த அமலோடு அவர்கள் சொர்க்கத்திலே நுழைவார்கள் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சொர்க்கம், அந்த சொர்க்கம் நிரந்தரமானது, அந்த சொர்க்கத்தினுடைய சிறப்புகளையோ அதனுடைய நியமத்துகளையோ நாம் அடுக்கிக்கொண்டே போகலாம், ஆனால் அதுவல்ல என்னோட தலைப்பு. ஆனாலும் எத்தனையோ நியமத்துகளை கூறக்கூடிய அந்த செய்திகளிலே ஒன்றே ஒன்றை நான் கூறுகின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இன்ன மௌலியா சௌத்தின், ஒரு சாட்டை கம்பு, சாட்டை, ஒரு சாட்டை அதனுடைய அளவு, ஃபில் ஜன்னா சொர்க்கத்தில் ஒரு சாட்டையினுடைய அளவு இருக்கக்கூடிய ஒரு இடம், மௌலியா மக்கான், உலகத்தில் சாட்ட கம்பு அப்படிங்கிறது ஒரு கோடு போட்ட மாதிரி தான், அந்த இடம் இருக்கிறதே லஹைருன் ஃபி துன்யா வமா ஃபீஹா, பூமியிலே இருக்கக்கூடிய அவைகளை விட சிறந்ததாக இருக்கிறது சொர்க்கத்திலே ஒரு சிறிய ஒரு கோடு போட்ட ஒரு இடம். அந்த அளவுக்கு சொர்க்கம் என்பது மிகப்பெரிய ஒரு நியமத்தான ஒன்று. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், இக்ரவு மா ஷிஇதும், நீங்கள் விரும்பினால் இதனை ஓதி பாருங்கள், ஃபமன் ஸுஹ்ஸிஹா அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ் வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். இந்த துன்யா உங்களை மயக்கமாக்கக்கூடிய, உங்களுடைய மதியை மயக்கமாக்கக்கூடிய இந்த உலகம் சாதாரண ஒன்று, அற்பமான ஒரு பொருள். ஆனால் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் விலகி, நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெற்று யார் சொர்க்கத்திலே நுழைகின்றார்களோ அவர்தான் உண்மையான மகத்தான வெற்றியை பெற்றவர்கள் என ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். சொர்க்கம் என்பது ஒரு சிறிய இடமாக இருந்தாலும் அதுதான் உலகத்தை முழுமையாக பெற்றிருக்கின்றார்களே, அதைவிட ஒரு சிறந்த ஒன்றை, ஒரு மகத்தான வெற்றியை அவர் பெற்றவராக இருக்கிறார் என்பதனை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சூரா ஆல இம்ரான் மூன்றாவது அத்தியாயத்தில் 185வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சொர்க்கம், அந்த சொர்க்கத்தில் நாம் நுழைய வேண்டும் என்கின்ற அந்த ஆதங்கம், அந்த அபிலாசை நாம் ஒவ்வொருவருக்கும் அது ஏற்பட வேண்டும். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், சொர்க்கத்திலே நுழையக்கூடியவருடைய நிலையை பற்றி சொல்கின்றார்கள். அதிலும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இறைவனோடு உரையாடல் செய்கின்றார்கள். எப்படி உரையாடல் பண்றாங்கன்னு தெரியுமா? மா அதுனா அஹலல் ஜன்னதி மன்சிலா, சொர்க்கத்திலே கடைசி தட்டில் இருக்கக்கூடியவன், கடைசியாக சொர்க்கத்தில் செல்லக்கூடியவன், அவனுடைய இடம் எவ்வாறு இருக்கிறது யா ரப்பே நீ சொல்லு என்கின்றார்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். இதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், மூசா அவர்கள் அல்லாஹ்விடத்திலே உரையாடிய அந்த செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உடனே மூசாவுக்கு சொர்க்கம் இப்படி இருக்கும் அல்லது அதனுடைய மனம் இப்படி இருக்கும் அந்த நியமத்துகளை பற்றின சொல்லல, அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? சொர்க்கத்தில் இப்போ உரையாடுகின்றான், யார் கடைசியாக நுழைவார்களோ அவர்களை அழைக்கின்றான். கடைசியாக நுழையக்கூடியவர்கள் யார்? நரகத்தில் வீழ், நரகத்தில் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு நரகத்தினுடைய தண்டனையெல்லாம் அனுபவித்து பல பேர் இந்த உலகத்தில் குற்றம் செய்த பாவிகள் நரகத்திலே அடிபட்டு மோமின்களாக இருந்தால், ஒரு கடுகளவு ஈமான் இருந்தால், அல்லாஹ் ஜல்லசானு தாலா அவருக்கு நரகத்தை ஹராமாக்கின்றான், சொர்க்கத்தை வாஜிபாக்குகின்றான். அவர்கள் சொர்க்கத்திற்கு வருவார்களே, அதிலே கட்டாங்கடைசியாக இறுதியாக வரக்கூடிய அந்த மனிதன் எப்படி இருப்பான் தெரியுமா? நமது ஷேக் அவர்கள் சொன்னது போன்று நரகத்தில் கரித்துண்டமா அப்படி அவன் அங்கேருந்து வருவான். அந்த சொர்க்கவாசி, இறுதியாக வரக்கூடிய அந்த சொர்க்கவாசி அவ்வாறு வந்து அவரை தண்ணீரில் கழுகி அல்லாஹ் ஜல்லசானஹு தஆலா சொல்வான், சொர்க்கத்திலே நுழைவதற்கு முன் அந்த மனிதன் கேட்பார், சொர்க்கவாசி கேட்பார், இறைவா என்னை நரகத்திலிருந்து நீ வெளியாக்கி விட்டாய், அங்கே ஒரு மரம் இருக்கிறதே அந்த நிழலில் என்னை தங்க வைத்துக் கொள்ளேன் என்பான். அந்த மனிதர் சொல்வார், சொர்க்கத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரம், சொர்க்கத்தில் நுழையவில்லை, அப்போது அங்கே கொண்டு செல்லப்படும். அதற்கு பிறகு சொல்வார், இங்கே இருக்கின்றேனே ஒரு பூனை குட்டி ஏசி அறைக்கு பக்கத்தில் வெளியில வாசலில் உட்கார்ந்துகிட்டு அந்த குளிர அந்த ஏசிய என்ன செய்யும், விரும்பி கொண்டு நிற்கும் இல்லவா? அது போன்று இந்த மனிதன் கேட்பானா, இங்க பார்த்த வந்தனே ஏசியுடைய காற்று அனுபவிக்கிறதுக்காக வேண்டி அந்த சொர்க்கம் வாசல்ல கொஞ்சமாவது நான் அனுபவிக்கிறதுக்கு அந்த வாசலுக்கு பக்கத்தில் என்ன விட அப்படிமா? அப்படியா? அதற்கும் அல்லாஹ் ஜல்லசான் ஹூதாலா இனிமேல் கேட்க கூடாது என்கின்ற ஒரு கேள்வி, அது விரிவான ஒரு ஹதீஸ் அப்படின்னு சொல்லுவான். அதற்கு பிறகும் அர்ஹமுர் ராஹிமீன் கிருபையாளன் அவனிடத்துல, ரப்பே இதுவரைக்கும் கொண்டு வந்து விட்டாயே, கொஞ்சம் சொர்க்கத்தில் என்னை விட்டுட என்று சொல்வான். அந்த சொர்க்கவாசி சொல்வார், கடைசியாக சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர் அல்லாஹ் ஜல்லசானஹு தஆலா செல் என்பார். அவர் போவார், போனால் அங்க ஹவுஸ்ஃபுல், சொர்க்கவாசிகள் எல்லோரும் சொர்க்கத்தில் சென்றிருப்பார்கள், இவர் தானே கடைசி, சொர்க்கத்தில் இடம் இல்லையே ரப்பே அப்படிமா. அப்போ திரும்ப வந்த பிறகு மீண்டும் நீ சென்று பார் அப்படிமா. அல்லாஹ் ஜல்லசானஹு உரையாடல் இது, நபி மூசா அறிவிக்கின்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கின்றார்கள். இரண்டு தடவை போயிட்டு வருவார், மூன்றா தடவை போகும்போது, அப்படியானால் உனக்கு எவ்வளவு இடம் வேண்டும், சொர்க்கத்தில் இடம் இல்லை என்று சொல்கின்றாயே, எவ்வளவு இடம் வேண்டும் என்று கேட்பான் அல்லாஹ். அப்போது அவர் சொல்வார், இறைவா எனக்கு நிக்கிறதுக்கு ஒரு இடம் இருந்தா போதும், அதாவது மலைக்கு ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் என்று கேட்போமே, அதே போன்று சொர்க்கத்தில் நிக்கிறதுக்கு ஒரு இடம் இருந்தால் போதுமே என்று கேட்கிற போது அல்லாஹ் ஜல்லசானஹு தஆலா சொல்வான், இந்த உலகிலே நீ வாழ்கின்ற அந்த உலகத்திலே, வாழ்ந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு சக்கரவர்த்தி உலகத்தை ஆண்டானே, அவனுக்கு எவ்வளவு பகுதி இருந்ததோ அந்த பகுதி எல்லாம் சொர்க்கத்தில் உனக்கு தருகின்றேன் என்பான். சுபஹான் அல்லாஹ், பாருங்க, அது பார்த்தோம் அப்படி அவருடைய கண்ணெல்லாம் வேக்கத்தக்க ஒரு பார்வையாக இருக்கும். ஒமிஸ்லஹு லகதாலிக் ஒமிஸ்லஹு, இன்னும் அது போன்று அப்படிமா. அல்லாஹ் ஜல்லசானஹு தஆலா அந்த பகுதி மட்டுமல்ல, அல்லாஹ் கஞ்சன் அல்ல, அவருடைய பொக்கிஷம் குறைந்ததல்ல, ஒமிஸ்லஹு அது போன்றது, ஒமிஸ்லஹு 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 கிட்டத்தட்ட ஐந்து முறை சொல்லுவான், இதே போன்று போன்று போன்று. இப்ப எவ்வளவு பெரிய உலகம் ஆச்சு பாருங்க, நம்ம உலகத்தில் வாழ்றோமே, இது போன்று பன்மடங்கு. சிலர் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒமிஸ்லஹு என்றால் உலகத்தை போன்று ஒரு பகுதி உனக்கு கிடைக்கிறது, அப்ப ரெண்டு உலகம் ஆச்சு. ஒமிஸ்லஹு இந்த இரண்டு உலகத்தை போன்று இன்னும் இரண்டு உலகம், இரண்டாவது மிஸ்லஹு சொல்கின்ற போது அப்ப நாலு பகுதி ஆச்சு உலகம். இப்படியே ஐந்து முறை ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லசானஹு தஆலா சொல்கின்ற போது உலகத்தை போன்று பதினாறு மடங்கு கடைசியாக நுழையக்கூடிய அந்த சொர்க்கவாசிக்கு கிடைக்கின்றது உலகத்தை போன்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி அல்லாஹ் ஜல்லசானஹு தஆலா சொன்ன உடனே அந்த மனிதன் சொன்னார், ரலீது ரப்பி, இறைவா நான் பொருந்தி கொண்டேன், இம்மதி பெருமூச்சோட சொல்வான், அல்லாஹ் விட மாட்டான், இதை விட அஷ்ரதத்து ஆஃபிஹா, இதை விட பத்து மடங்கு உனக்கு இருக்கிறது. சுபஹானல்லாஹ், பாருங்க, சொர்க்கம் என்பது கடைசியாக நுழையக்கூடியவருக்கு, அதற்கு பிறகு நரகத்தினுடைய கதவு அடைபட்டு விடுகின்றது, சொர்க்கத்தினுடைய கதவுகளும் அடைபட்டு விடுகின்றது. இனிமேல் யாரும் சொர்க்கத்தில் நுழைய முடியாது, யாரும் நரகத்தில் போட முடியாது. அந்த அளவிற்கு கடைசியாக நுழையக்கூடியவருடைய அந்த நிலை சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு மகத்தான ஒன்றாக இருக்கிறது. அந்த சொர்க்கம் நமக்கெல்லாம் கிடைக்க வேண்டும், அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும், நம்முடைய பெற்றோர்களுக்கு கிடைக்க வேண்டும், மோமினான முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஏக்கம் ஒவ்வொரு மோமினுடைய உள்ளத்திலையும் இருக்க வேண்டும் இல்லையா. அந்த சொர்க்கம் மிக இலகுவாக என்னுடைய தந்தை, என்னுடைய தாய், எங்களுடைய குடும்பம், எங்களுடைய ஊரு, எங்களுடைய இனம், எங்களுடைய உம்மத், இவர்களெல்லாம் சொர்க்கம்தான் என்று நாம் எல்லாம் இருமாப்போடு அந்த மனதிலே மமதியோடு உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சொர்க்கம் இவ்வளவு பெரிய ஒரு நேமத். அந்த சொர்க்கம் நமக்கு இலகுவாக கிடைத்துவிடும் என்று எண்ணி விடுகின்றோம். இதில் தான் நாம் மிகப்பெரிய ஒரு தவறை, குற்றத்தை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இத்தகைய நேமத்துகளை தந்துவிட்டு சூரத்துல் பக்ராவில 214 வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான், அம் ஹசிபுதும், நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா, அன் தத்குலுல் ஜன்னா, சொர்க்கத்திலே நீங்கள் நுழைவதை எண்ணிக்கொண்டீர்களா, லம்மா யாதிக்கும் மஸலுல் லதீன கலூ மின் கப்லிக்கும் மஸ்ஸதுஹுமுல் பாஸா வவ்வர்ரா, உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்துக்கு, உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள், கஷ்டங்கள், இவைகளெல்லாம் உங்களை தீண்டாமல் நீங்கள் சொர்க்கத்திலே நுழைந்து விடுவோம் என்று எண்ணிவிட்டீர்களா. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொர்க்கத்தில் நுழைவதற்கு மிகப்பெரிய சோதனைகளை எல்லாம் நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதனை, அந்த சோதனைகள் ஏற்படுகின்ற போது பொறுமையை மேற்கொள்ள வேண்டும், அப்படி பொறுத்தவர்களுக்கு தான் சொர்க்கம் உண்டு என அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பல வசனங்களிலே சொல்லி காட்டுகின்றார். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படி உள்ள ஒரு சொர்க்கம் கண்டிப்பாக அதனை அடைய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், பல சோதனைகளை பல கஷ்டங்களை தாங்கிக் கொள்வோம். சொர்க்கம் வேண்டும் என்றால் ஏன், உலகத்தினுடைய ஆதாயங்கள், உலகத்தினுடைய அற்ப ஆசைகளுக்காக வேண்டி, சில சல்லிக்காசுகளுக்காக வேண்டி, பொருளாதாரத்திற்காக வேண்டி, அல்லது பதவிகளுக்காக வேண்டி, புகழுக்காக வேண்டி, இவைகளெல்லாம் அழியக்கூடிய ஒன்று, எதுவுமே நிரந்தரம் அல்ல. நம்முடைய செல்வம் ஒருபோதும் நிரந்தரம் இல்லை, செல்வோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாம் இருக்கின்ற இந்த உலகம் குல்லு மன அலைஹா ஃபான் வயபுகா வஜ்ஹு ரப்பிகல் ஜலாலி வல் இக்ராம், இந்த பூமி அனைத்தும் அதில் இருக்கக்கூடிய அனைத்தும் அழியக்கூடியதே என்று ரப்புல் ஆலமீன் சூரத்துர் ரஹ்மான் 55வது அத்தியாயத்தில் 27வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றானே. அந்த உலகத்திற்காக வேண்டி, அதில் இருக்கக்கூடிய சில அற்ப ஆசைகளுக்காக வேண்டி நாம் எவ்வளவு துன்பங்களையும், எவ்வளவு அவலங்களையும், எவ்வளவு பழி சொற்களை எல்லாம் நாம் கேட்டுக்கொண்டு கேவலமானவர்களோடு கூட நாம் சகித்துக் கொண்டு வாழ்கின்றோமே. நம்மை விட மேலதிகாரிகள் நம்மை எவ்வளவோ இழிவுபடுத்தினாலும் நம்முடைய டியூட்டி போயிடக்கூடாது, நம்முடைய வேலை போயிடக்கூடாது என்ன இருக்கின்றோமா இல்லையா. பொருளுக்காக வேண்டி இரவு பகலும் நாம் விழித்துக் கொண்டு உழைக்கின்றோமே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த உலகம் என்பது அழியக்கூடிய ஒன்றுக்காக வேண்டி இப்படி இருக்கிற போது நிரந்தரமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய நேமத்துகள், அழியாத பாக்கியங்கள், அதற்காக வேண்டி நாம் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளை உம்மத்தே முஹம்மதியாவாகிய நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும். இதற்கு முன் சென்ற சமுதாய மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பற்றி சொல்கின்ற போது சஹாபா பெருமக்களுக்கு, தியாக செம்மல்களுக்கு தங்களுடைய உயிரையும் தங்களுடைய சொத்து சுகங்கள் அனைத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே தியாகித்தார்களே, அந்த சஹாபா பெருமக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள் தெரியுமா, ஹப்பாப் இப்னு அரக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மிகப்பெரிய ஒரு தியாகச்சீலர், ஒரு சஹாபி, அவர்கள் ரசூலுல்லாஹ் இடத்திலே வருகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவிலே சாய்ந்தவர்களாக உட்கார்ந்திருக்கிறார்கள். யா ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் இறை தூதரே, நீங்கள் இஸ்லாமிய எதிரிகளுக்காக வேண்டி எங்களெல்லாம் சித்திரவதை செய்கின்றார்களே, இவர்களுக்கு பாதகமாக நீங்கள் பதுவா செய்யக்கூடாதா? அவர்களுக்கு அழிவுக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடாதா என்று கேட்கிறார்கள். என்ன சித்திரவதை தெரியுமா? ஹப்பாப் அவர்களை அந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் நெருப்பு குண்டத்திலே போட்டு அவர்களுடைய முதுகில் இருக்கக்கூடிய அந்த உடல் சதைகள், அதனுடைய கொழுப்புகள் எல்லாம் உருகி அதனை பார்த்து அவர்கள் சந்தோஷித்து கேலியும் கிண்டலுமாக கை தட்டிக் கொண்டும் விசிலடித்துக் கொண்டும் மகிழ்ச்சியை ஆங்காரமாக செய்து கொண்டிருந்தார்களே, அந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் ஹப்பாப் அவர்களை நெருப்பிலே போட்டு சுட்டார்கள். அதனை அந்த நெருப்பு கங்குகளை அணைப்பதற்கு யாரும் உதவிக்கு அந்த நேரத்தில் ஆள் இல்லை. இப்போது தான் ஹப்பாப் அவர்கள் சொல்கின்றார்கள், இறைவனுடைய தூதரே, இறை தூதரே, அந்த நேரத்திலே இப்படி கொக்கரித்துக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் என்னுடைய கொழுப்பு அது உருகித்தான் அந்த நெருப்பை அணைத்தது. எவ்வளவு பெரிய கொடுமை! அந்த கொடுங்கோலர்களை நீங்கள் பதுவா செய்யக்கூடாதா என்று கேட்கின்ற அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ன தெரியும் பதில் சொன்னாங்க, நீங்கள் அவசரப்பட்டு விடாதீர்கள். இவ்வளவு சோதனை, வேதனை! நமக்கு ஒரு சின்ன ஒரு சந்தன பத்தியினுடைய ஒரு நெருப்பு பட்டாலே வீலண்டு கத்துறோம், தாங்க முடியல. அவ்வளவு இருந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அவசரப்பட்டு விட்டீர்கள், அவசரப்படாதீர்கள், கண்டிப்பாக நமக்கு வெற்றி இருக்கிறது. இது என்ன ஒரு சோதனை! இதனை அற்பமான ஒரு சோதனை என்கின்றார்கள். நமக்கு முன் சென்ற சமுதாயம் அந்த மக்களை இரும்பு சீப்புகளால் அவருடைய உடலை கீறினார்கள், அவருடைய தலை உச்சியிலிருந்து இரண்டாக பிளந்தார்கள். அதைவிடவா இது சோதனை? உங்களுக்கு வெற்றி இருக்கிறது, மறுமையிலே சொர்க்கம் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அம் ஹஸிபுத்தும் அன் தத்குலுல் ஜன்னா, சொர்க்கத்திலே நாம் இலகுவாக நுழைந்து விடுவோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா? கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படி நீங்கள் ஒவ்வொரு சம்பவத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக இந்த உலக வாழ்க்கையை நாம் அற்பமாகத்தான் நினைப்போம். இப்படி கஷ்டப்பட்டு வெட்டுப்பட்டு போரிலே கொல்லப்பட்டு இவர்களுக்குத்தான் சொர்க்கம் என்று நாம் எல்லாம் போர் சண்டை செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் சொல்லவில்லை. சொர்க்கத்தில் நுழைவதாக இருந்தால் சாதாரண ஒரு விஷயம், அரண்மனை வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கை, அது சாதாரண அரண்மனை அல்ல. அந்த நேரத்தில் சக்கரவர்த்தியாக தான் விட்டால் தன்னை விட்டால் வேறு யாருமே இல்லை என்று கூறக்கூடிய அனரப்பு குமல் ஆலா, நான் தான் உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ரப்பு என்று கூறிக்கொண்டிருந்தானே ஃபிரவுன், அவனுடைய அரண்மனையில் அவனுடைய கோட்டையில் வாழ்ந்த அவனுடைய மனைவி ஆசியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவர்கள் வெட்டுப்பட்டார்களா, கொத்துப்பட்டார்களா, அடிப்பட்டார்களா, மிதிப்பட்டார்கள் இல்லை. ஆனால் அந்த பெண்மணி அவருடைய பற்றி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சூரத்து தஹ்ரீம்ல அருமையாக சொல்லி காட்டுகின்றான், வலரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு ம்ராத ஃபிரஊன் إذ قالت رب ابن لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين. تحرم من جند أربط يارا ودية تل فدين وراء وسنة اللي سولي كاتي هندان مؤمن قلت كلام ودارنا پرسرا ہے آن قلت سولا بلا پن قلت تائم آرگلي نيگل سندت پارنگل الله مؤمن قلت ودارنا پن قلت كور هندان. அந்த ஆசியா அவர்கள் ஃபிரவுனுடைய அரண்மனையில் சொகுசாக வாழ முடியும், நிம்மதியாக வாழ முடியும், சந்தோஷமாக வாழ முடியும், ஆடம்பரமாக வாழ முடியும். ஆனால் அவர்கள் கேட்ட அந்த பிரார்த்தனை தெரியுமா? ரப்பி இப்னி பைத்தா, எனக்கு ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே ஒரு வீடை கட்டி கொடு. இந்த வாழ்க்கை தேவையில்லை, இந்த கோட்டை கொத்தளங்கள் எனக்கு தேவையில்லை, இங்குள்ள ஆடம்பர்கள் தேவையில்லை, இங்குள்ள பதவி பவுசுகள் எதுவும் தேவையில்லை, பொருளாதாரம் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. இறைவா சொர்க்கத்திலே எனக்கு ஒரு வீடு கட்டி கொடு. உனஜினி மின் ஃபிரவுன வ அமலி, இந்த பிரவுனிடத்திலிருந்து அவன் செய்கின்ற அட்டூழியங்கள் அநியாயங்கள் அதிலிருந்து என்னை காப்பாற்றிவிடு என்று அந்த ஆசியா நாயகி அவர்கள் கேட்கின்றார்கள் என்றால் அவருக்குள்ள சோதனை என்ன? கஷ்டமா துன்பமா? எதுவுமே இல்லை, இன்பங்கள். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா ஒருவரை சோதிப்பதாக இருந்தால் அவருடைய உயிரை எடுத்து மல்ல, அவர்களை நோய் கொடுத்து மட்டுமல்ல, அவர்களுடைய செல்வங்கள் எல்லாம் பிடிக்கு மட்டுமல்ல, கொடுத்தும் சோதிப்பான். சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா சொல்லி காட்டுகின்றானே, பூமியின் மேல் தளத்திலே உங்களுக்கு அலங்காரத்தை வைத்திருக்கின்றேன், ஆடம்பரத்தை வைத்திருக்கின்றேன். எதற்காக? உங்களுக்காக வேண்டிதான். ஏன்? உங்களை சோதிப்பதற்காக வேண்டி. ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா சோதிப்பதற்கு நம்முடைய கஷ்டத்தை கொடுத்து மல்ல, இன்பத்தை கொடுத்தும் சோதிக்கின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்னொரு உதாரணம், அதுவும் ஒரு பெண்மணிக்கு ஏற்பட்ட ஒன்றை நாம் கூறிக்கொள்கின்றோம். அவர்களுக்கும் சொர்க்கம்தான் ஒரு முக்கிய விஷயமாக இருந்தது. எவ்வளவு பெரிய சோதனை இருந்தாலும் அவைகளெல்லாம் அற்பமாக நினைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு பெண்மணி வந்து சொல்கின்றார்கள், கோரிக்கை வைக்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு வலிப்பு நோய் இருக்கிறது. பிச்சிம்பாங்கள் இல்லையா, வெட்டு என்பார்களே, தன்னையே அறியாமல் மயங்கி விழுந்து விடுவார்களே. சில நேரத்தில் அன்றைய காலத்தில் இரும்பு கம்பிகள் எல்லாம் கொடுப்பார்களே, அது போன்று ஒரு வலிப்பு நோய் எனக்கு இருக்கிறது. அந்த நோயிலிருந்து எனக்கு நிவாரணம் கிடைக்க வேண்டும். யா ரசூலல்லாஹ், எனக்காக வேண்டி பிரார்த்தனை புரியுங்கள் என்று சொல்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தா அல்லாஹ் உடனே கபூல் பண்ணுவான், அந்த நோயை நீக்கி விடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன் ஷிஇதி ஸபர்தி, நீ விரும்பினால் இந்த நோயை தாங்கிக் கொண்டு பொறுமையை மேற்கொள், உலகி அல் ஜன்னா. அப்படி இந்த நோயில இந்த வேதனையில நீ பொறுத்து கொண்டால் உனக்கு சொர்க்கம் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ், பாருங்க அந்த பெண்மணி. நம்ம குடும்பத்தில் நம்ம பார்க்குறோம், ஒரு சின்ன நோய் வந்தால் கூட தூக்கி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. மருத்துவம் செய்வது தவறில்லை, ஆனால் சில நோய்கள் பல டாக்டர்கள் காட்டிவிட்டு கடைசியாக ஷைத்தானுடைய சூழ்ச்சியில் வீழ்ந்து சிறுக்கியத்தான காரியத்தில் மூழ்கின்றார்கள். பாருங்க, தன்னுடைய குழந்தைக்காக, தனக்காக அல்லது தன்னுடைய உறவினர்களுக்காக வேண்டி கோவில் குளங்கள் என்றும் சூனிய சிகர்கள் என்றும் இறைவனுக்கு மாறு செய்யக்கூடிய சிறுக்கியத்தான காரியத்தில் மூழ்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் பார்க்கிறோம். இவர்கள், இந்த பெண்மணி எந்த ஒரு சிறுக்கியத்தான காரியத்தையும் செய்யவில்லை, ரசூலுல்லாஹிடத்தில் துஆ செய்யுமாறு கேட்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் துஆ செய்ய மாட்டேன் என்று சொல்லவில்லை, சொல்கின்றார்கள், நீ இந்த நோயோடு சிறிது பொறுமை மேற்கொள், வலக்கி அல் ஜன்னா, உனக்கு சொர்க்கம் என்றார்கள். உடனே தேர்ந்தெடுக்கின்றார்கள், யார சூழல்லா, எனக்கு சொர்க்கமா? பரவாயில்லை, இந்த நோயை நான் தாங்கிக் கொள்கின்றேன், எனக்கு சொர்க்கத்தினுடைய பாக்கியம் நிரந்தரமானது. அது மிகப்பெரிய ஒரு நேமத். ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை உண்மையான வார்த்தை அல்லவா? கண்டிப்பாக சொர்க்கம் கிடைக்கும் அல்லவா, எனக்கு சொர்க்கமே போதுமானது என்று கூறிவிட்டார்கள். அதோடு நிறுத்தி கொள்ளாமல் அடுத்து சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, யார சூழல்லா, இருந்தாலும் எனக்கு, நான் பொறுமையை மேற்கொள்கின்றேன், இருந்தாலும் என்னுடைய உடலிலிருந்து என்னை அறியாமல் சில அவுரத்துகள், நான் மறைக்க வேண்டிய என்னுடைய உடல் உறுப்புகள் அந்த சமயத்திலே வெளிப்பட்டு விடுகின்றது. அது வெளிப்படாமல் இருப்பதற்காக வேண்டி துஆ செய்யுங்கள். சுப்ஹானல்லாஹ், பாருங்க, அவுரத் என்றால் வலிப்பு நோய் வந்துவிட்டால் அவருக்கு என்ன நடக்கிறது என்பதே தெரியாது. அந்த பெண்மணிக்கு தெரியுமா எங்க இருக்கிறோம் என்பது கூட தெரியாது. காலு கையை அப்படி அகட்டி இருப்பார்கள். அந்த நேரத்தில் அவருடைய அவுரத் தெரிகிறது. அவுரத் என்றால நம்ம தவறாக நினைக்கின்றோம், மர்மஸ்தானம் என்று எண்ணுகின்றோம். அல்ல, உண்மையிலேயே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அவுரத் என்றால் பெண்களை பொறுத்தவரை உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை என்றார்கள். பெண்களே மறைக்கப்படக்கூடியவர்கள், உடல் முழுவதும் மறைக்கப்படக்கூடியவர்கள். நாம் சிறு பிராயத்தில் கூட நம்முடைய குழந்தைகள் ஒரு 7-8 வயசு விவரம் தெரிஞ்சிட்டா அவன் தூக்கத்தில் ஒருபோது அவனுடைய வேஷ்டியோ லுங்கியோ விலகிவிட்டால் அந்த குழந்தைய அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, அது நல்ல கட்டிட்டு படுப்பா அப்படிம்பாங்க இல்லையா, அவனுடைய அவுரத்து தெரியுதுன்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த பெண்மணி கேட்கின்றார்கள், என்னுடைய அவுரத் வெளிப்படுகிறது, அது வெளிப்படாமல் இருப்பதற்காக துவா செய்யுங்கள். ஏன் அவங்க நேரில் நினைவோடு அந்த அவுரத்தை காட்டிக்கிட்டா இருக்கிறாங்க இல்லை. ஆனால் இன்றைய தலைமுறை நாம் வாழ்கின்ற சமகாலத்திலே பெண் மக்களை பாருங்கள், தலைவிரி கோலமாக அவர்கள் மேக்கப்பு போட்டு தங்களுடைய டிரெஸ்ஸுகள் உடைகள் அனைத்தும் ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக தெரிகின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோமே, மானம் மரியாதை இல்லாமல் தெரிகின்றதை பார்க்கின்றோமே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அந்த பெண்மணி சொர்க்கத்து பெண்மணி, அந்த பெண்களுடைய நிலை என்ன, தான் தன்னுடைய அறிவு இல்லாத நேரத்தில் கோமாவில் இருப்பதை போன்றிருக்கின்ற அந்த நேரத்தில் கூட தன்னுடைய மானம் வெளிப்படக்கூடாது என்று எண்ணுகின்ற அந்த பெண்மணி தன்னுடைய சுயநினைவோடு எந்த அங்கத்தையாவது அந்நியவனிடத்தில் காட்டுவார்களா? கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை யோசிங்க, சிந்திச்சு பாருங்க. நம்முடைய தாய்மார்கள் நமது இந்தியாவில இலங்கையில மக்கள் எப்படி இருக்கிறோம், ஒன்று கணவனுடைய வீட்டில் இருக்கிறோம், இல்லை என்றால் மனைவி வீட்டிலே தங்குகின்ற ஒரு சில ஊர்களில அந்த பெண்மணிகள் எல்லாம் எப்படி வாழ்கின்றார்கள், கணவன் வீட்டிலே வாழ்கின்ற அந்த பெண்மணி கணவனுடைய அண்ணன் தம்பி அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் எல்லாம் சகஜமாக பழகுகின்றார்கள். அந்நியன் அல்லவா, தன்னுடைய கணவனுடைய அண்ணன் தம்பி அவர்கள், அவர்கள் கண்டிப்பாக மஹரமான ஆட்கள். சூரத்து நிசா 4வது அத்தியாயத்தில் 23வது வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு நீண்ட பட்டியலிடுகின்றான், ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் வ பனாத்துக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அம்மாத்துக்கும் வ காலாத்துக்கும் வ பனாத்துல் அஹி வ பனாத்துல் உக்தி என்று அந்த அத்தியாயத்தில் அந்த வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா யாருக்கு நீங்கள் யாரை திருமணம் செய்யக்கூடாது என்று சொல்கின்றானோ அவர்களை தவிர மற்ற அனைவர்களும் மஹரமானவர்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நமது ஏரியாக்களிலே எப்படி இருக்கிறோம், கணவன் வீட்டில் இருக்கின்ற போது அதுபோன்றும் மனைவி வீட்டிலே வாழக்கூடிய கீழக்கரை காயல்பண்ண போன்ற சில ஊர்களிலே இலங்கையிலே அது போன்ற ஊர்கள் இருக்கிறது. மனைவி வீட்டில் இருந்தா அக்கா தங்கை இவர்களுடைய கணவனுக்கு மத்தியில் சகஜமாக குழந்தை என்கின்ற அடிப்படையில் தங்கச்சி மாப்பிளைக்கு என்ன சொல்றது, அல்லது அக்கா மாப்பிளைக்கு என்ன சொல்றது, சகல இவர்களுக்கெல்லாம் நாம் எப்படி இருக்க வேண்டும் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே? ஏனென்றால் அந்நிய ஆண்களை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், குடும்பத்திலே எங்களோடு இருக்கக்கூடிய அவர்களை பற்றி சொல்லுங்கள் என்று சொல்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மற்றவர்களுக்கு நீங்கள் விற்கப்படக்கூடிய மஹரமாக இருக்கக்கூடிய அந்த ஆண்களை விட வீட்டிலே இருப்பவர்களோடு நீங்கள் இருக்க வேண்டும், இல்லை என்றால் அது மரணத்திற்கு சமம் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ், மரணத்திற்கு சமம், வாழ்வதை விட மரணம் கொள்வது ஏற்றமானது என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், பாருங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்பிற்குரிய பெரியவர்களே, இந்த சொர்க்கத்து பெண்மணி எப்படி வாழ்ந்தார்கள், மானம் மரியாதை, தன்னுடைய நோயை கூட பொருட்படுத்தவில்லை, அங்கு அவயங்கள் வெளிப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக வேண்டி. இதற்கு காரணம் என்ன, அந்த பெண்மணிகளா இல்ல, அவர்களை வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள், அவர்களுடைய அவர்களை வளர்க்கக்கூடிய அண்ணன் தம்பிகள், அவர்களுடைய அவர்களை வளர்க்கக்கூடிய தாய் மாமாமார்கள், இவர்கள் தானே காரணம். சிறு குழந்தையிலிருந்தே அந்த மானத்தை, அவங்களுடைய ஔரத் என்கின்ற அந்த இயல்பான ஒன்றை வெர்க்கமில்லாமல் உடைகளிலே, சின்ன குழந்தை தானே, இன்னும் விவரம் தெரியாத பிள்ளைத்தானே என்று வளர்த்து வாலிபமாக்கி அதற்கு பிறகு கையை பிசைந்து கொண்டிருந்தால், மோமினான ஆணாக இருந்தாலும் மோமினான பெண்களாக இருந்தாலும் சொர்க்கத்து பெண்களாக நாம் ஆக்க வேண்டும் என்றால் இது போன்று வாழ வைக்க வேண்டுமா இல்லையா? கண்ணியத்திற்குரிய தவறுகளே, இதுகளெல்லாம் மிகப்பெரிய ஒரு சோதனை. இது நம்ம சோதனை எண்ண விட மாட்டோம். சோதனை என்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு சென்றால் மட்டுமல்ல, அதனை கூட சஹாபா பெருமக்கள் மிகப்பெரிய ஒன்றாக எடுத்துக்கொண்டார்கள். தங்களுடைய உயிரை விட சொர்க்கம்தான் சிறந்தது என்று பல சஹாபாக்கள் தங்களுடைய உயிரை மதிக்காமல் போரிலே கலந்து கொண்டு இறைவனுடைய பாதையிலே போரிட்டு மரணத்தை தழுவிய சம்பவங்கள் ஏராளம் ஏராளம். நாம் எத்தனையோ சொல்லலாம். உமைர் இப்னு ஹம்மாம் போன்ற மிகப்பெரிய ஒரு சஹாபா பெருமக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதனை விட போர்க்கால கட்டத்தில் நம்ம வாழவில்லை, போருக்காக நாம் எங்குமே செல்லவில்லை, போருக்காக செல்லுங்கள் என்று யாரும் நாம் கூறவில்லை. மாறாக சொர்க்கத்தில் நுழைவதற்கு இன்னும் பல தரப்பட்ட விஷயங்களிலே நாம் பொறுமையை மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றது. உதாரணத்திற்கு கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அபு தஹ்தா என்கின்ற ஒரு சஹாபி, அவருடைய நிலையை பாருங்க. அபு தஹ்தா என்பவர் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் மதீனாவிலே. இது அஹ்மத் என்கின்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு சகோதரர் வருகின்றார். அவர் ஒரு அனாதை, யதீம். அவருடைய தந்தைக்கு சில சொத்துக்கள், தோட்டங்கள் இருந்தது. அந்த தோட்டத்திற்கு அவர் ஒரு வேலி அமைக்கிறதுக்காக வேண்டி சுவர் எழுப்புகின்றார். அவ்வாறு வேலி அமைக்கின்ற போது அடுத்தவருடைய தோட்டத்தின் அந்த ஈத்த மரம் அங்கே அவர் பக்கம் சாகிறது. அப்போ இந்த யதீம் அவரிடத்தில் கேட்கின்றார், அன்பரே, உங்களுடைய மரம் நான் எழுப்புகின்ற அந்த வேலி யோரம் இருக்கிறது, அது தடையாக இருக்கிறது, அந்த மரத்தை ஒன்று வெட்டுங்கள், இல்லை என்றால் எனக்கு அதனை விற்றுவிடுங்கள் என்று கூறுகின்றார் அந்த யதீம். அவரோ அதனை ஏற்கவில்லை. நான் வெட்டவும் மாட்டேன், உனக்கு விற்கவும் மாட்டேன். சில பிடிவாதக்காரங்க இருப்பாங்க. ஏன்னா எங்கள் ஊர் போன்ற சில இடங்களில் ஒரு வீட்டினுடைய அந்த முதல்ல ஜன்னல் வைக்கிறது கூட விட மாட்டாங்க. இது எங்கள் வீட்டு முடுக்கு அப்படிமாங்க, முடுக்கு சமாச்சாரம் இருக்குது, காயல் பண்ணணும் எங்கள் ஊர் இல்லையா. ஜன்னல் வைக்க விடாமல் அந்த இடத்துல முதல்ல வளர்த்து பல ஆண்டுகளாக சண்டையிட்டவர்கள் எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கிறோம் எங்களுடைய காலத்திலேயே. சுவர் அதான், சுவர் எழுப்புறது, மதில் எழுப்புறது. கணியத்திற்குரிய சகோதரர்களே, அது போன்று ஒரு சகோதரர் அவர், அது மரம் வெட்டவும் விடாமல் விற்கவும் இல்லாமல் இருக்கிற போது அந்த யதீமுக்கோ மிகப்பெரிய ஒரு கவலை. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சொல்கின்றார்கள், யார் ரசூலுல்லாஹ், இப்படி ஒரு நிலை இருக்கிறது. அவரை அழைக்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அழைத்து சொல்கின்றார்கள், நீ அதை வெட்டிவிட வேண்டும் என்று சொல்லல, ஏனென்றால் அவருடைய மரம் அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தில் மட்டும்தான் அதிகாரமாக பேச முடியும். உலக விஷயங்கள்ல அடுத்தவருடைய பொருட்கள்ல சொத்துக்கள்ல நீ இதை செய்ய என்று கட்டளையிட முடியாது. செலவாளர் கட்டளையிடல, அன்பாக கேட்கின்றார்கள், அன்பரே, அந்த மரத்தை நீங்கள் வெட்டி வேற இடத்துல வைக்கலாமே, அல்லது அந்த மரத்தை அப்படியே அவருக்கு விற்கலாமே, அவருக்கு இடையூறாக இருக்கிறது என்று சொல்ல, நான் வெட்டவும் மாட்டேன், விற்கவும் மாட்டேன் என்று சொல்கின்றார்கள். எப்படி இருக்கும் பாருங்க. உமர் இப்னு கத்தாப் போன்ற ஒரு சஹாபாக்கள் அந்த இடத்துல இருந்தால் அவரையும் வெட்டி விடுவேன் என்று சொல்வார்கள். ஏன்? நபியினுடைய கட்டளை ஏற்காமல் இருக்கின்ற காரணத்தினால். அப்போது தான் அபு தஹ்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வருகின்றார்கள், வந்து சொல்கின்றார்கள், அந்த மனிதரை பார்த்து கேட்கின்றார்கள், பிடிவாதமான அவன் மனிதர் கேட்கின்றார்கள், அபு தஹ்தா அவர் கேட்கின்றார்கள் அந்த மனிதரை, அன்பரே, என்னுடைய தோட்டம் தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஓ, உன்னுடைய தோட்டம் தெரியாத ஒரு ஆளு இந்த மதீனாவில் யாரும் இருக்க முடியுமா? உங்களுடைய தோட்டத்தில் எவ்வளவு இன்பமான தண்ணீர் உள்ள கிணறுகள் இருக்கிறது, அவ்வளவு பெரிய தோட்டம் அல்லவா சொல்லுகின்றார்கள். 600 ஈத்த மரங்கள் இருக்கின்றது. அந்த மரத்தினுடைய பழங்கள் எல்லாம் மிக விலை உயர்ந்த பழங்களாக இருக்கும். கேட்கின்றார்கள், அபு தஹ்தா அன்பரே, அந்த ஒரு மரத்திற்காக வேண்டி அல்லது அந்த தோட்டத்திற்காக வேண்டி என்னுடைய அந்த தோட்டத்தை உங்களுக்கு நான் விற்பனை செய்தால் அல்லது பதிலுக்கு பதில் மாற்றினால் ஏற்றுக்கொள்வீர்களா என்று அபு தஹ்தா கேட்கிறார்கள். அந்த ஒரு மரத்துக்காக வேண்டி ஆசைப்பட்ட அந்த மனிதர் 600 மரங்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த மதீனாவிலேயே மிக உயர்ந்த ஈத்த பழங்கள் பழுக்கின்ற அந்த தோட்டத்தை விட்டு விடுவாரா? அவருக்கு ஒரு சந்தேகம், இவர் கேலி பண்றாரா அல்லது நம்மளை ஏமாத்துறதுக்காக பேசுறாரா என்று எண்ணியவராக நபியை பார்க்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, இவர் சொல்றது உண்மைதானா அப்படிங்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்வது உண்மை, நான் உண்மைப்படுத்துகிறேன், அதுக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன், நீங்கள் விற்பனை செய்வதற்கு தயாரா என்று கேட்கின்றார்கள். உடனே நபி சொன்ன உடனே சரி ஓகே என்றார். அப்படியே 600 மர அந்த தோட்டத்தை விற்கிறார்கள். இதனை அபு தஹ்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த யதீமுக்கு அந்த அனாதைக்கு அவர் அப்படியே கொடுத்து விடுகின்றார். கொடுத்து விட்டு தன்னுடைய தோட்டத்தில் மனைவி உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தோட்டத்திற்கு உள்ளே செல்லாமல் வெளியில் இருந்தே தன்னுடைய மனைவியை அழைக்கின்றார்கள். சுபஹானல்லாஹ், பாருங்க, என் அன்பு மனைவியே, இந்த தோட்டத்தை நான் விட்டுவிட்டேன், இனிமேல் நமக்கு உரிமை இல்லை, நீ வெளியேறி வந்துவிடு. வாசலுக்கு வெளியிருந்து அழைக்கின்றார்கள். உடனே அந்த பெண்மணி, அட பைத்தியக்காரா, இந்த தோட்டத்தை ஒரு மரத்துக்காக வித்துட்டியா? அப்படிதான் நம்ம இந்த காலத்தில் மக்கள் கேட்பாங்க, ஒரு சொத்து சுகத்தை வித்துட்டா அல்லது நமக்கு ஆதாரம் தரக்கூடிய ஒன்றை வித்து விட்டா எப்படி இயங்குவா? ஆனால் அந்த பெண்மணி என்ன சொன்னார்கள், அபு தஹ்தா, நீங்கள் மிகப்பெரிய ஒரு நியமத்தான காரியத்தை செய்துவிட்டீர்கள், இதற்கு பகரமாக நல்லதையே நீங்கள் கிடைக்க பெறுவீர்கள் என்று சொல்லி உடனே வெளியேறி வருகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், ஜாடிக்கு ஏத்த மூடின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி அந்த பெண்மணி வெளியே வருகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இந்த மரம் இந்த மரத்தை வாங்கக்கூடிய அல்லது விற்கக்கூடிய அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு மரம் இருக்கிறது என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மரம் இந்த தோட்டத்தையே விற்ற உடனே அபு தஹ்தா, உங்களுக்கு சொர்க்கத்திலே 600 மரங்கள் இருக்கிறது என்றார்கள். சுப்ஹானல்லாஹ், அந்த ஒரு மரத்திற்காக விற்றவர் அபு தஹ்தா. ஆனால் சொர்க்க 600 மரத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், 600 மரம் தான் நம்ம நினைக்கிறோம், 600 மரம் அல்ல, 600 மரத்தோடு அவர் சொர்க்கவாசி என்பதை அங்கே வெளிப்படுத்துகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், அதுதான் இந்த இடத்துல ஹைலைட். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இது என்ன சோதனை? இதெல்லாம் ஒரு சோதனையா என்று நீங்கள் எண்ணுவீர்கள். இது சோதனையாங்க, சொல்லுங்க, சோதனையா? இது பயங்கர சோதனை. கொஞ்சம் எண்ணி பாருங்களேன், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் சல்லிக்காச அதுலேயும் பிரமாண்டமான ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒன்றை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒன்றுமே இல்லாமல் கொடுப்பதாக இருந்தால் உங்க குடும்பத்தில் உங்களை பற்றி என்னதெல்லாம் பேசுவாங்க, உங்களுடைய மனசு முதல்ல எப்படி தாங்குமா? ஆனால் அங்கே சொர்க்கத்திற்காக வேண்டி அந்த பொறுமையை மேற்கொண்டார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள், இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சோதனை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில மஸ்ஜிதில் அதிகமாக பிரசங்கம் செய்து கொண்டே இருப்பார்கள். அப்போது ஒரு சகோதரர் வருகிறார், அவருடைய தோற்றத்தை சல்லல்லாஹு சொல்கின்றார்கள். எப்படி வருகின்றார் தெரியுமா? செருப்பை கையிலே வைத்தவராக, தாடி தண்ணீர் அதனை வடித்தவராக பள்ளிவாசலை நுழைகின்ற போது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இப்போது உங்களுக்கு மத்தியிலே சொர்க்கவாசி ஒருவர் நுழைவார் என்கின்றார்கள். மக்கள் திரும்பி பார்க்குறாங்க, சொர்க்கவாசி யார் வாரா அப்படின்னு. ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த தோற்றத்திலே ஒருவர் வருகிறார், வருகிறார், உட்காருகிறார், அவையில் நபி அவர்களுடைய பிரசங்கத்தை கேட்கிறார்கள், செல்கின்றார்கள். முதல் நாள் இவ்வாறு 3 கட்டங்களாக 3 நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் வருவதற்கு முன்பே சொல்லி காட்டுகின்றார்கள், இப்போது ஒருவர் வருவார், அவர் சொர்க்கவாசி, சொர்க்கத்து சொர்க்கவாசி, நீங்கள் இந்த உலகத்திலேயே பார்ப்பதாக இருந்தால் இப்போது வருவார் பாருங்கள் என்கின்றார்கள். அதே ஆள் அதே தோற்றத்தோடு அதே நிலையிலே வருகின்றார். 3வது நாளும் அப்படியே சொல்கின்றார்கள், அப்படியே அவர் வருகிறார். அந்த அவையில இருந்த ஒரு சஹாபி அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் என்கின்ற ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவர் ஒரு சிறுவர் தான். அவருக்கு இவர் இப்படி சொல்லுகின்றார்கள், இவரை பற்றி இவர் என்ன அமல் செய்கின்றார் என்கின்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. ஏன் தெரியுமா? சந்தேகம் அல்ல, நம்ம நினைப்போம் அவரை பற்றி உண்டான சந்தேகம் நினைப்போம், இல்ல, அவர் செய்கின்ற அமலை செய்து நாமும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அந்த அவையெல்லாம் முடிந்து அவர் திரும்புகின்ற போது அவருக்கு பின்னாலே சென்று சொல்கின்றார்கள், அன்பரே, நான் என்னுடைய வீட்டில் சண்டையிட்டு வந்து விட்டேன், தங்குவதற்கு எனக்கு ஒரு 3 நாட்கள் உங்களோடு தங்குவதற்கு அனுமதி தாருங்கள் என்று சொல்ல, பரவாயில்லை நீங்க என்னோடு தங்குங்கள் இரவில். 3 நாட்கள் அவரோடு நிழலாக இவர் திரிகிறார் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ். 3 நாட்களும் உறங்காமலேயே அவரை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். ஆனால் அந்த சொர்க்கவாசி என்ன செய்கின்றார் தெரியுமா? இரவிலே படுத்து உறங்குகிறார், உருளுகிறார், புரளுகிறார். ஃபஜருக்கு முன்பு எந்திரிச்சு தன்ற வித்ரு இதை தொழுது விட்டு ஃபஜரை பங்க்ஷன் தொழுகிறார். வேறு எந்த ஒரு அற்பமா எந்த ஒரு காரியத்தையும் செய்யவில்லை, இரவெல்லாம் நின்று வணங்கவில்லை, இரவெல்லாம் திருமுறை குர்ஆனை ஓதவில்லை, எல்லோரும் சராசரியாக செய்யக்கூடிய அமல்களை மட்டும் செய்கின்றார். இப்படி முதல் நாள் கடந்து விட்டது, இரண்டாவது நாள், மூன்றாவது நாள், இவருக்கு பொறுமை தாங்க இயலவில்லை. உடனே அவரை பிடித்து கேட்கின்றார்கள், கண்ணியத்திற்குரிய சகோதரரே, சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஒரு அமலை நீங்கள் செய்கின்றீர்களா? என்ன அமல்? சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அமலா? நான் என்ன அமல் செய்கிறேன்? இதே போன்று வளமையாக நான் இருக்கிறேன். இல்லை, நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உங்களுடைய அமல்களிலே மிக பிரதானமான ஒரு அமல் இருக்கிறது, ஒரு செயல் இருக்கிறது. என்ன செயல் என்று கேட்கின்றார்கள். அதற்கு அந்த சகோதரர் சொர்க்கவாசி சொல்கின்றார்கள், நான் அடுத்தவரை பற்றி, அடுத்தவருடைய செய்கை பற்றி எதுவுமே என் மனதிலே ஒரு நாளும் ஒன்றையும் நான் நினைத்துக் கொள்வதில்லை. அடுத்தவர் பற்றி உண்டான சிந்தனையே எனக்கு இருக்காது, குறை காணவே மாட்டேன் என்று சொல்கின்றார்கள். எந்த ஒரு ஹில் என்று சொல்வார்கள் அரபியில். அந்த சஹாபி அப்துல்லா இப்னு அம்ர் அல் ஆஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் சொர்க்கவாசி என்று சொன்னீர்களே, அவர் அடுத்தவரை பற்றி உண்டான எந்த ஒரு சிந்தனையும் இல்லை, அதுதான் பிரதான அமலாக இருக்கிறது, மற்ற அமல்கள் எல்லாம் நாங்களும் செய்கின்றோம், அவரும் செய்கின்றோம், அவரும் செய்கின்றார் என்று சொல்கின்ற போது அந்த ஹில் என்கின்ற அந்த செய்தி அவரிடத்தில் இல்லாதது தான் அவரை சொர்க்கத்திற்குரிய அமலாக இருக்கிறது, அவர் சொல்வது உண்மை என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பணத்தை அள்ளி வாரி கொடுக்கல, பகலெல்லாம் நோன்பு நோக்கவில்லை, இறை வழியில் அவர்கள் போரிடவில்லை, திருமுறை குர்ஆனை முழுமையாக ஓதி முடிக்கவில்லை, தொலைவில்லை, அதிகமாக தொலைவில்லை, நார்மலான அமல்களை செய்தார். ஆனால் அவர் விட்டதெல்லாம் அடுத்தவரை பற்றி உண்டான புறம் பேசுவதை விட்டார்கள், அடுத்தவரை பற்றி உண்டான கெட்ட எண்ணங்கள் இல்லாமல் வாழ்ந்தார்கள். இது சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமலாக இருக்கிறது. இந்த அமல் சோதனையா? கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அமல் என்று சகோதரர் சொன்னார்களே, நாம் எல்லாம் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அமல்களை பற்றி பேசுவோமோ என்று. எத்தனையோ ஈஸியான அமல்கள் இருக்கிறது, அதில் இது மிகப்பெரிய ஒரு ஈஸி, நீங்கள் செய்ய வேண்டிய காரியமே இல்லை. இதனை நம்மால் செய்ய முடிகிறதா? நாம் விழித்ததிலிருந்து உறங்குகின்ற வரை நாம் அடுத்தவரை பற்றி பேசாமல் இருந்து விட்டாலே ஏதோ இழந்தது போன்று நம்ம வாழ்கிறோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் ஷைத்தானுடைய வழியிலே அவனுடைய பாதையிலே நாம் வீழ்ந்துவிடக் கூடாது. ஏனென்றால் பல சம்பவங்களை நாம் பார்க்கிறோம் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வழிமுறைகள்ல. இதுல இறுதியாக ஒன்றை சொல்கின்றேன், நாம் பொறுமை, நம்முடைய உடல் ரீதியாக பல சோதனைகள் இருந்தாலும் அதிலேயும் நாம் பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக சொர்க்கம் உண்டு. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய ஒரு சஹாபி. அந்த சஹாபி மக்காவிற்கு வருகின்றார்கள். மக்காவிற்கு வருகின்ற போது மிக வயதான ஒரு சஹாபி, அவர்களுடைய பார்வை இழந்து விட்டார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் என்பது மதீனாவாசி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்தவர்கள், நெருக்கமானவர்கள். அவர்களுடைய வயோதிக காலத்தில் மக்காவுக்கு வருகின்றார்கள். வருகின்ற போது எல்லா மக்களும் அவரிடத்தில் வந்து, சாதே நீங்கள் எனக்காக பிரார்த்தனை புரியுங்கள், ஒவ்வொருவரும் எனக்காக துவா செய்யுங்க, எனக்காக துவா செய்யுங்க. ஏனென்றால் அவர்களுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று இருந்தது. முஸ்தஜாபு துவா என்று சொல்வார்கள், தாவா என்று சொல்வார்கள். சிலருடைய தாவாக்களை, துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களாக அவர்களையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என காட்டியிருக்கின்றார்கள். இவர்களிடத்தில் இவர்கள் துவா கேட்டால் அல்லாஹ் உடனே கபூல் செய்வான் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அது போன்ற சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அது எல்லா மக்களும் வராங்க. வருகின்ற போது ஒரு இளைஞர் வருகின்றார். அந்த இளைஞர் அப்துல்லா இப்னு அஸ்ஸாயிப். அவர் சஹாபி, ஆனால் வயதால் சிறிய ஒரு சஹாபி. அவர்கள் வந்து தன்னை முதலில் அறிமுகப்படுத்துகின்றார். சஅத் இப்னு அபி வக்காஸ், யா அம், என்னை தெரிகிறதா? பார்வை இல்லை. எப்படி தெரியும்? அப்போ அந்த குரலை வைத்து, நான் இன்னாருடைய மகன், இப்படி இருக்கிறேன் என்று சொல்கின்ற போது, ஆம், நீங்கள் மக்காவிலே திருமறை குர்ஆன் அதிகமாக ஓதக்கூடியவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கின்றார்கள். அவர்தானே? ஆமாம், அப்துல்லா இப்னு சாஹிப். அவர் சொல்கிறார், ஆம் என்று சொல்கின்றார்கள். உடனே அப்துல்லா இப்னு சாஹிப் ஒரு கேள்வியை கேட்குறாங்க. யா அம், நீங்கள் எல்லோருக்காக வேண்டி துவா கேட்கிறீர்கள், அந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்கின்றான், ஏன்? உங்களுடைய பார்வை மீள்வதற்காக வேண்டி. பார்த்தால், கண் திறந்து பார்த்தால் எங்களெல்லாம் நீங்க நல்லா பார்ப்பீங்களே, நீங்கள் அறிமுகப்படுத்துறதுக்கே எவ்வளவு நாளாகுது, நீங்கள் உங்களுடைய பார்வைக்காக வேண்டி பிரார்த்தனை புரிய வேண்டியதானே என்று கேட்கின்றார்கள். உடனே அந்த சஹாபி புன்முறுவல் பூத்து விட்டு சொல்கின்றார்கள், என் அன்பு மகனே, உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய கலா கதிர், அதனைத்தான் நான் அதிகமாக விரும்புகின்றேன். என்னுடைய பார்வையை விட, நான் உலகத்தில் கண்டிருந்து பார்க்க வேண்டும் என்பதனை விட, அல்லாஹ் எனக்கு சோதனை தந்திருக்கின்ற அந்த பார்வையற்ற அந்த நிலையை நான் இறைவனுடைய கவாக்கத்திற்கு நான் முழுமையாக விரும்புகின்றேன் என அந்த சஹாபி சஅத் இப்னு அபி வக்காஸ் சொல்கின்றார்கள். இதற்கு அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கின்றார்கள், இபுத்துலிய தஅபுதி, அல்லாஹ் சொல்வதாக, என்னுடைய அடியாரை நான் சோதிக்கின்றேன், என்னுடைய அடியாரை சோதிக்கின்றேன், அவனுடைய இரண்டு ஹபீபத்தை, இரண்டு கண்களையும் அவருக்கு நான் எடுத்து விட்டேன், அதற்கு பகரமாக அவர்களுக்கு சொர்க்கத்தை வழங்குகிறேன் என அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொன்ன அந்த செய்தி, அதற்கு பிறகு எனக்கு இந்த கண் பார்வையை விட இதுதான் எனக்கு தேவையாக இருக்கிறது, சொர்க்கம்தான் தேவையாக இருக்கிறது என அந்த சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கின்றார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நாம் இந்த உலகத்தில் பொருள்களுக்கு பின்னாலும், பதவிகளுக்கு பின்னாலும், நம்முடைய புகழுக்கு பின்னாலும், அல்லது குழந்தை செல்வங்களுக்கு பின்னாலும், பல 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 விஷயங்களுக்காக, இந்த துனியாவுடைய காரியத்திற்காக வேண்டி செல்கின்றோமே, கொஞ்சம் யோசித்து சிந்தித்து சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வழிமுறைகளில் நாம் அனைத்திலேயும் பொறுமையை மேற்கொண்டால், அந்த பொறுமை, அது யாருக்கு அந்த பொறுமையினுடைய கூலி கிடைக்கின்றது என்றால், இன்னமா யுவஃபஸ்ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். யார் பொறுமையாளராக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்கள் எண்ணிடாத, அவர்கள் நினைத்திராத, கணக்கில்லாத கூலிகளை மறுமையிலே வழங்குகின்றான். இவை அனைத்துமே சோதனை என்கின்ற அந்த சோதனையிலே நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். ஷைத்தானுக்கு ஒருபோதும் நாம் கட்டுப்பட்டு விடக்கூடாது. ஏனென்றால் யா பனி ஆதம, ரபுல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், ஆதமுடைய மக்களே, மனிதர்களே, லா யஃப்தினன்னக்கும் ஷைத்தானு, ஷைத்தான் உங்களை வழி எடுத்து விட வேண்டாம், உங்களை ஃபித்னாவில், குழப்பத்திலே ஆழ்த்தி விட வேண்டாம். கமா அஹ்ரஜ அபவைக்கும், உங்களுடைய பெற்றோர்களாகிய ஆதமையும் ஹவ்வாவையும் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினானே, அதுபோன்று உங்களை எந்த குழப்பத்திலையும் ஆழ்த்தி விட வேண்டாம். நீங்கள் சைத்தானுடைய வலையிலே வீழ்ந்து விடாதீர்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுடைய சொர்க்கத்தின் பக்கம் செல்லக்கூடிய மோமின்களாக, ஷைத்தானுடைய வழியிலிருந்து விடுபடக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி மறுமையிலே நம் நம்முடைய பெற்றோர்களின் பாவங்களை எல்லாம் மன்னித்து சொர்க்கம் செல்லக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் ஆக்கியாருல அவனை தௌஃபிக் செய்வானாக. வாஆக்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.